ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம் நேர்முக பயிற்சி. 7ஆம் சூத்திரம். வழங்குபவர் கே. சிவகுமார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
தூரம்னாலே ஆற்றல் கம்மி. ஒரு பெருசாக பெரிய கடிகாரத்தினுடைய வேலையும் பாருங்க, சின்ன கடிகாரத்தினுடைய வேலையும் பாருங்க. பொருசா பெரு பெரு நினைச்சிட்டே இருப்போம், வேலை அதிகம் நினைச்சிட்டே இருப்போம். ஆனா சின்னதாக ஆக வேலை அதிகமா சில இதில் சில பொருள்கள்லாம். அந்த மாதிரி அதிசூக்கமும் என்பது ரொம்ப நுட்பமானது. அது எல்லாத்தையும் அறியக்கூடியது, ஒரு சேர அறியக்கூடியது. நாம விட்டு விட்டு அறிவோம். இதை பார்ப்போம், அதை பார்ப்போம், இதை படிப்போம், அதுபடி ஒன்னா சேர்த்து படிக்க முடியும். இதுல ரெண்டு வரையும் அது ரெண்டு வரையும் ஆமா, அதுல குறிச்சுமே அது எங்க விட்டோம். இது நம்ம அறிவு, அவ்வளவுதான். நம்ம அறிவு சிற்றறிவு, பெருமானுடைய அறிவு பேரறிவு. அதுக்குள்ள அடங்கி அறிவித்தால் அறியும், அறகுறைய அறியும், மறந்து போய்விடும். இப்படிப்பட்ட தன்மை நம்முடைய அறிவுக்கு உண்டு. ஆகியனால இதை சித்தம்னு சொல்ல முடியும். இது ஒரு நிலை. எதையும் அறியாததுனால அசத்தில் சேர்க்க முடியாது. ஒரு சேர அறியும் தன்மை இதற்கு இல்லாததுனால சித்துவையும் சேர்க்க முடியாது. சரி, ஏகதேசமாய் அறியக்கூடிய அந்த உபதேசின்னு சொன்னோம் இல்லையா, உபதேசம் உபதேசிக்கப்படுவது சொன்னோம். ஏகதேசமாய் அறியும் ஏகதேச அறிவும் ஆகாயத்தின் குணமாகிய ஓசை துணை உள்ள இடத்து விளங்குவது போல வெத்தத்தில் கருவியையும் முத்தியையும் திருவருளையும் துணையாக கொண்டு விளங்கும் தன்மையது. இப்ப ஒண்ணு கிடையாது, இங்க ரேடியோ அதிர்வலைகள் இருக்குதா இல்லையா, தொலைக்காட்சி அதிர்வலைகள் இருக்குதா இல்லையா, தொலைபேசி அதிர்வலைகள் இருக்குதா இல்லையா, எல்லாம் இருக்கு. நம்மளை சுத்தி சுத்தி இருக்கு. அதுதான் நம்மள பல விதமான நோய்க்கு ஆளாகிட்டு இருக்கு. அது வேற விஷயம் இருக்கு. நம்ம கிட்ட அந்த கருவி இல்லைன்னாலும் அது இருக்குது. ஆனா அந்த கருவியை இயக்குகிற பொழுது எங்கேயோ இருந்து திடீர்னு வரல, இங்க சுத்திங்கிறது உடனே அது என்ன ஆகுது, அந்த ஒரே அலைவரிசையில் வருகிற பொழுது அந்த தொலைக்காட்சியோ தொலைபேசியோ வானொலியோ உடனே அது அனுபவத்துக்குரியதாக மாறுகிறது. வானத்திலே ஒளி இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். நம்ம பஞ்சபூதங்களை பற்றி படிக்கிற பொழுது படிச்சிருப்போம், வானத்தில் ஒளி பறக்கிற செய்தி எல்லாம் நமக்கு தெரியும். ஆகாயத்தின் கண் ஒளி, ஆகாயத்தின் கண் ஒளியில் ஒளி இருப்பதை எப்ப தெரிஞ்சுக்குவோம், காதால் கேட்டால் ஒளி நம்மால் தெரிஞ்சுக்க முடியுமா, முடியாது. இருக்கிறத எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னா ஒரு கருவியை கொண்டு தெரிந்து கொள்கிறோம். அந்த மாதிரி உலக பொருள்களை எல்லாம் உலக கருவிகளை கொண்டு அறிகிறது. அசத்து பொருளை அசத்து ஆகிய கருவிகளை கொண்டு வருகிறது. இறைவனுடைய திரு இறைவனுடைய இன்ப இறைவனை அனுபவிப்பதற்கு திருவருளை துணையாக கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தையை அப்படி கொடுத்துக்கணும். ரெண்டாவது, மூணாவது, இரண்டின்பாலும் உள்ளதாய், அதாவது துணையை கொண்டு விளக்கும் ஏகதேச அறிவும் சார்ந்ததன் வண்ணமாய் விளக்கும் படிக்கம் போல. படிக்கம் என்ன பண்ணும், ஸ்படிகம், ஸ்படிக லிங்கம்னு சொல்லுவீங்க, பார்த்திருப்பீங்க. வழிபாட்டில் வைக்கிறவங்க உண்டு. ராமேஸ்வரம் முதலான கோயிலில் கொடுங்க, ஸ்படிகலிங்க தரிசனம்னே விடிய விடிய பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான காட்சியாக இருக்கும். ஸ்படிகம் தனக்கென்று குறிப்பிட்ட நிறம் இல்லாமல் தன்னை சார்ந்த மணி அல்லது பொருள், அது மரகதமா பக்கத்தில் இருந்ததுன்னா பச்சையா காட்டும், நீளமணினா நீளமாக காட்டும், மாணிக்கம்னா சிவப்பா காட்டும், அதுக்குரிய பவளமா சிவப்பா காட்டும், அதுக்குரிய நிறத்தை அது பிரதிபலிப்பதை போல. ஸ்படிகம் எப்படி பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறதோ அது மாதிரி அசத்தையும் பிரதிபலிக்கும், சத்தையும் பிரதிபலிக்கும், சார்ந்துதன் வண்ணமாக விளங்கும். தனக்கென்று தன்மை இல்லை, எதனோடு சேருகிறதோ அதுதான் அதனுடைய தன்மை. அசத்துக்கு தனித்தன்மை உண்டு, சத்துக்கு தனித்தன்மை உண்டு, இதற்கென்று தனித்தன்மை. இதன் கூட சேர்ந்தா இது, அதன் கூட சேர்ந்தா. அதனால இது ஒரு விதமான டைப், ரெண்டாலா ஆன்மா, இரண்டு மீறி தமியன் இருக்கேன்வாரு, நான் எந்த கணக்கிலேயா என்ன வைக்கிறது, இதுவா அதுவா அப்படின்றவர். நாம ரெண்டும் இனி இதிலையும் சேர்க்க முடியல, அதிலையும் சேர்க்க முடியல, ரெண்டும் கலந்த தன்மையாக என்னுடைய தன்மை இருக்கிறது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு வேண்பா சொல்லுகிறார். அது உருவம் தானறிதல் ஆகிடையாய் ஆன்மா, அது உருவம் அன்றாகும் உண்மை. ஒவ்வொருவரையும் பார்த்துட்டே போலாம். ஆயிடையாய், மேலோட்டமா பார்த்தா ஒரு பெண்ணேன்னு ஒரு பெண்ணை பார்த்து விழிக்கிற மாதிரி இருக்கும். ஆயிழையாய், ஆனா அது கிடையாது இங்க அர்த்தம். மேலோட்டமா பார்த்தா அப்படி தெரியும். ஆய் இழை ஆய், ஆய் என்றால் ஆறாயிரம் அர்த்தம். கீரை ஆஞ்சிட்டீங்களா, ஆயிரம் சொல்றோம், ஆயிரம்னா என்ன, இரையாயத்தனை கல்ல பண்ணோம், இப்பயும் அதுல பழுப்பு இருக்கக்கூடாது, பூச்சியற்றிய பகுதி இருக்கக்கூடாது, முத்துணது இருக்கக்கூடாது, முருங்கைக்கீரையோ ஏதோ ஒண்ணு இப்படி ஆயிரமா இல்லையா? அப்ப ஆயுதல் என்ற சொல்லுக்கு சிறந்ததை தேர்ந்தெடுத்தல். நாம கூட என்ன பண்ற உலகத்துல சிறந்தது ரெண்டு புத்தகம் வாங்க போனோம்னா கூட இதை எடு, இது பக்கம் இன்னும் வரைஞ்ச மாதிரி இருக்கு, இது கிழிஞ்ச மாதிரி இருக்கு, இது வேணாம் அந்த பக்கம் கொடு, இந்த வலையில் வேணாம் அந்த வலையில எடு, இந்த டிசைன் வேணாம் அதை எடு, தேர்ந்தெடுக்கிறோம். அது ஆராயுதல். நம்ம பழக்கம் என்ன? தேர்ந்தெடுத்தல். அந்த மாதிரி நாம எதை ஆராய்ந்து எடுத்து படிக்கிறோம் தெரியுமா? படிக்கணும் தெரியுமா? குமுதம் கல்கண்டு ஆனந்த வேடெல்லாம் படிச்சு நடக்கப்பாரு, அதெல்லாம் கடந்து தேவாரம் திருவாசகம் இதுல சிறந்த உரை எது, சாத்திர நூல்கள் எது சிறந்த உரை எதுன்னு அதெல்லாம் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும், அதெல்லாம் உட்காந்து கேட்க ஆரம்பிக்கணும். இழை, இழைனா ஞாபகம் வர்றது, இழைன்னா ஒரு நூல், நூல் இழை சொல்றோம்னா நூல் இழை. அப்பா அவ என்ன வேகத்துல வந்தா லாரிக்கார நூல் இழையில உயிர் பழைச்சப்பா, ஒரு மயிர் இழையில நூல் இழை வார்த்தைக்காக சொல்லுவாரு. அப்ப டக்குன்னு ஏதோ உயிர் பிழைச்சோம். அப்ப இழை என்ற சொல்லுக்கு இழைத்தல் ஒரு அர்த்தம் இருக்குது. மர பலகையில நல்லா இழைச்சி வச்சிருக்காயா, அந்த இழைச்சி எவ்வளவு காசு கொடுக்கலாம் தகும்பா அப்படின்னா. அப்ப இழைத்தல் என்று சொன்னால் ஒரு கட்டடத்தை, ஒரு மர பலகையை, ஒரு கோட்டையை, ஒரு வீட்டை, ஒரு நூலை செவ்வனே செய்தலுக்கு இழைத்தல்னு பேர், இழைத்தல். அப்ப புத்தகத்துக்கு அது ஆகு பெயர். இழை என்றால் புத்தகம். அது என்ன புத்தகம்? சைவ ஆகம புத்தகம். எல்லோரும் சொன்னார் கற்க, எதை கற்க, எப்படி கற்க, கசடர கற்க, எல்லாத்தையும் படிக்க வேணாம், கற்பவை கற்க. ஏன்னா நமக்கு ஆயுள் ரொம்ப கம்மியா இருக்குது, புத்தகம் ஏகப்படுத்து கிடக்குது. கற்பவர் நாள் சில இல்லைங்களா, கலையில் நிறைய கிடக்குது, கற்பவர் நாள் சில. மெல்ல நினைக்கும் பிணி பல தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே, பாலும் குறுகின் தெரிந்து. அன்னப்பறவை தேர்ந்தெடுத்து பாலை குடிக்குதுன்னு சொல்றானே, அந்த மாதிரி தண்ணீரை விட்டு தேர்ந்தெடுத்த புத்தகத்தை படிங்கன்னு பெரியவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஆகையினால கற்பவை கற்க. இப்ப ஆயிழைனா ஆராய்ந்து எடுத்த நூல்களை படிக்கக்கூடிய சீடனே. ஆயிழையாய், ஆராய்ந்து எடுத்த புத்தகத்தை படிக்கக்கூடிய மாணவனே என் சீடனே. சீடனுக்கு உபதேசம் பண்றார் குரு, என்ன சொல்றாரு? அது உருவம் அன்று. எது அது அன்று, உரு அன்று, அப்படி குறிச்சிங்க. அது உருவத்தை ரெண்டா குறிச்சிங்க, அருவும் அன்று உருவும் அன்று. அருவம்னா சிவம், உருவம்னா அசத்து. இப்ப கண்ணுக்கு தெரியறதெல்லாம் உருவம் தானே. எந்த பொருள் கண்ணுக்கு தெரியுதோ அந்த பொருள் நிலை இல்லாதுன்னு படிச்சோமா முதன் உற்பாவில, முதன் உற்பா தோற்றிய திதியே. அப்ப தோற்றிய திதி என்ன பண்ணும்? அது பலவாய் இருத்தலாலும் சடமாய் இருத்தலாலும் கண்ணுக்கு தெரிதலாலும் சுட்டி எறியப்படுதலாலும் நிலை இல்லாதது படிச்சிருக்கோம் முதல் நூற்பா. ஆகையினால அருவுருவம் தான் அறிதல் என்று சொன்னால் அருவை அறிதல், உருவை அறிதல். அருன்னா அருவம், ஒரு அம்முன்றது சேர்த்துக்குங்க. சில இடங்கள்ல அம் என்பது ஒரு விகுதின்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒண்ணு புது அர்த்தம் கிடையாது. விளக்கு, அது கூட ஒரு அம்மு சேர்த்துங்க. விளக்கம், ஐயா விளக்குனாலே புரியுது, நீங்க இன்னும் விளக்கம் சொல்றீங்கன்னு விளக்க போய் விளக்கம் கொண்டாடணும் நல்லா இருக்குமான்னு கேட்கப்படாது. கலங்கரை விளக்கம்னு சொல்றோமா இல்லையா? கடற்கரை பகுதியில கலங்கரை விளக்குன்னு சொல்றோம், விளக்கம்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அருன்றத அருவம், உருங்கிறத உருவம், அரு உருவம் ரெண்டா பிரிச்சுங்க, அருவம் உருவம் பிரிச்சுக்கலாம். அருவமும் அன்று உருவமும் அன்று, அருவமாகிய சிவமாகிய சத்தும் கிடையாது, உருவமாகிய கண்ணுக்கு தெரியக்கூடிய சுட்டி அறியக்கூடிய அசத்தும் அன்று. எது? இந்த உயிர். உயிர் எப்படிப்பட்ட? நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க நாலாவது நூற்பாவில் சொன்னாங்களா, உயிர் எப்படிப்பட்டதுன்ற விளக்கம் சொல்லியிருப்பாங்க. அது வந்து தேக ஆன்மவாதிகள்ல தொடங்கி நாலு அஞ்சு நூற்பாக்கெல்லாம் தெளிவா பார்த்துப்பீங்க கடந்த ரெண்டு மூணு நாள்ல. அதனால ஆத்மா எப்படிப்பட்டது, விளம்பிய உள்ளமா, மெய்வாய் கண்மூக்கு செவி, இது கூட நேத்தை கூட படிச்சிருப்பீங்க. ஆகையினால அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, என்ன படித்த நூற்பாக்களை நினைவுபடுத்தி பாத்துங்க. இப்ப உயிர் எப்படிப்பட்டது என்கிற இலக்கணம் நமக்கு தெரியுது, அருவமாகிய அருவம்னா யாரு கண்ணுக்கு தென்படாது, அருவமாகிய சிவ பரமா. அப்ப இறைவன் மூணு உருவம் இருக்கிறதா சொல்றோமே, உருவம் அருவும் உரு அருவமாகி பருவ வைபம் பரவாய் எங்க கந்தர் கழிவன்பா. அப்ப உருவமாய் இருக்கிறான் நடராஜன், அருவமா இருக்கிறாரு ஜோதி, அருவுருவமா இருக்கிறாரு சிவலிங்கம். வழிபடுவதற்குரிய முகூர்த்தங்கள் உண்மையாகவே சிவன் நம்ம காலையிலேயே சொன்ன மாதிரி ஒரு ரூபம் ஒரு நாமும் ஒன்றும் இல்லாம அவன் அருவம், அவன் இந்த கணக்கிலேயே கிடையாது, அவன் எங்கேயோ இருக்கிறவன் சொரூப லட்சணம். இப்ப நம்ம சொல்றது அப்ப அங்க வர்றது தடத்த லட்சணம் சரிதானா, நம்ம உயிர்களுக்காக தடத்த லட்சணம் அங்க சொன்னது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிட்டோம்னா சைவ சித்தம் இனிக்கும் இல்லைன்னா குழம்பும் புரிஞ்சிட்டோம். ஆகையினால அருவம் ஒன்று உருவம் ஒன்று, அப்ப ரெண்டு கணக்கிலையும் சேர்க்க முடியாது, சத்துலையும் சேர்க்க முடியல அசித்துலையும் அசத்துலையும் சேர்க்க முடியல. நான் யார் ரெண்டையும் அனுபவிக்கக்கூடிய சதசத்து அவ்விரண்டும் அன்றி அவ்விரண்டின் வேறாக இருக்கும். நாம் கஷ்டப்படுவாரு விலங்கல்லேன் விலங்கல்லாது ஒழிந்தேன் அல்லேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா, விலங்கல்லேன் விலங்கல்லாது ஒழிந்தேன் அல்லேன் அனைவரும் அப்பண்ணி அம்மா இனி பதிகம் சொல்றாங்க. ஆறு அறிவு இருந்தா மனுஷன், அஞ்சு அறிவு இருந்தா விலங்கு, விலங்கல்லாது ஒழிந்தேன் மனுஷனும் இல்லையே விலங்கும் இல்லையே எடுத்துட்டு நடுவில் என்ன, அப்ப ஒரு அஞ்சல் அறிவு போட்டிருக்கு. அது என்ன அஞ்சல் அறிவுன்னு கேட்கலாம், யானை குரங்கு பாம்பு மாடு என குறிப்பிட்ட சில பிராணிகள் மனிதனை போலவே புத்திசாலித்தனம் படைத்தவை, சிந்திக்கும் இயல்பு கொடுத்தவை. இந்த பிஎட் படித்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உளவியல் சோதனைன்னு சொல்லுவாங்க. ஒரு குரங்கை உள்ள அடக்கி வச்சிருப்பான், ஒரு நாலஞ்சு குச்சை உள்ள போட்டு வச்சிருப்பான், வைப்பு சின்னது பெருசுவான், பக்கத்துல ஒரு பால் கிண்ணம் வச்சிருக்கோம் பக்கத்து கூண்டுல, இந்த குரங்கை அதை குடிக்கணும். வேற விலங்குகளுக்கெல்லாம் தெரியாது, முயல்களுக்கெல்லாம் அந்த யோசனை வராது முடியாது. குரங்கு என்ன பண்ணும், இந்த குச்சி எல்லாம் ஒன்னோட ஒன்னா இணைச்சு ஸ்ட்ரா மாதிரி வச்சு உறிஞ்சிடும், குரங்கால முடியும். அப்ப இது அஞ்சு அறிவும் கிடையாது ஆறு அறிவும் கிடையாது, இது அஞ்சரை அறிவு. சில வாட்ஸ்அப் பேஸ்புக்ல நீங்க பாத்துக்கலாம், ஒரு மாடு தண்ணி குடிக்குதுங்க இந்த போர் கைப்பைப்புல, யாரு அடிச்சாங்களோ தெரியல, கும்பால நாலு தடவை நாலு தட்டு தட்டிட்டு ஓடி போய் தண்ணி குடிக்குது, நாலு தடவை குடிக்குது, பொய் கிடையாது மெய்தான். இதுக்கு யார் இந்த யோசனையை சொன்னாங்கன்னு தெரியல. அப்ப கொஞ்சம் அஞ்ச தாண்டி இருக்குது அறிவு, யானை அந்த மாதிரி பாம்பர் அந்த பழிவாங்கிற பண்பெல்லாம் சொல்றேன், மனுஷனுக்கு வேற எந்த பண்பு இருக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி குடங்கள்லாம் குடங்கள்லாம் உண்டு. விலங்கல்லேன் விலங்கல்லாது ஒழிந்தேன் பாரு, அந்த மாதிரி நான் எந்த லிஸ்ட சேர்க்கறதுன்னு தெரியலேன்னு அவர் சொல்றாரு. அங்க பாருங்க இரண்டும் நான் சத்தும் அல்ல அசத்தும் அல்ல, அப்ப ரெண்டுத்தையும் கடந்து இருக்கக்கூடிய மூணாவது பொருள் சதசத்து. அடுத்தது அவ்வாறாயும் அவ்விரண்டனையும் அறியும் உயிருக்கு தன் உண்மை அறியப்படுமோ படாதோ என்று கேட்டால் அறியப்படும் என்று விடை கூறினால் தன்னோடு கூட மூன்றனையும் அறிவது என்று கூறாமல் இரண்டனையும் அறிவதா என்று கூறியது பொருந்தாது. அறியப்படாது என்று விடை கூறினால் அறியப்படாத பொருள் சூரியன் என்று குற்றமாகிவிடும். சோதனை மேல சோதனையே வரி வருது. கடவுளை அறிந்தோம் ஒண்ணு, அங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சடப்பொருளா இருக்கக்கூடிய அசத்தா இருக்கக்கூடிய தெரிஞ்சுக்கிட்டோம், தன்னை பற்றி அறியுமான்னு மூணாவது கேள்வி கேட்கிறாரு. ரெண்டலா ஆன்மா இருதிறன் இதை அறியும் அதை அறியும் சொன்னாரே ஒழிய தன்னை அறியும் சொல்லவே இல்லை. அப்ப தன்னை அறியுமா அறியாதா உயிர், மூன்றை அறியும்னு இங்க ஒரு நூற்பாக்கில் எழுதல. சிவஞானம் முழுவதும் சும்மா இல்ல கேள்வி கேட்கிறாரு, நம்ம சிக்கல்ல கொண்டாந்து விடுறாரு. சிவத்தை அறிந்தது மகிழ்ச்சி, சிவத்தை சிவத்தால் சிவத்தின் கண் அறிந்தது, அசத்தை அசத்தால் அசத்தின் கண் அறிந்தது மகிழ்ச்சி. அது சரி இது சரி, சில பேர் திறனாய்வு கட்டுரைங்க எழுதுவான், மாணிக்க வாசர் காலம் மூன்றாம் நூற்றாண்டு என்று மரமேலிகள் கூறுகிறார், மாணிக்க வாசர் காலம் எட்டாம் நூற்றாண்டு என்று வெள்ளைவாரனார் கூறுகிறார், யாரோ கூறுகிறார் எல்லாம் சரி, நீங்க என்ன சொல்றீங்க, அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க, ஒண்ணு அந்த அணியா இந்த அணியா இல்ல மூணாவது புது அணியா, ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி, சத்தை அறிந்தது அசத்தை அறிந்தது உம்மை கருத்து எங்கய்யா, ஆன்மா தன்னை அறிந்ததா என்று கேட்டால் அறியலன்னு சொன்னா தப்பு. அதெல்லாம் தெரியுது, உன்ன பத்தி தெரியாத பக்கத்து வீட்டுக்காரன் தெரியுது, எது வீட்டுக்காரன் தெரியுது, உன் வீட்டுல என்ன நடக்கணும் உனக்கு தெரியாதா? தீதுண்டோ மண்ணும் உயிருக்குன்னு கேட்பாரு இல்லையா, பிறர் குற்றம் போல தன் குற்றம் காண்கிறேன், தீதுண்டோ மண்ணும் உயிர், ஏன் ஊரை குற்றம் அவன் முதல இருக்கிற அழகு தெரிஞ்சு உன் முதல இருக்கிற அழகு உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி உன்ன பத்தி தெரிஞ்சிருக்கணும் இல்ல. சில பேருக்கு அவங்களை பத்தி தெரியாது, யானை பலம் யானைக்கு தெரியாது, அனுமான் பலம் அனுமானுக்கு தெரியாது, சிவபெருமான் பெருமை சிவபெருமானுக்கே தெரியாது. உண்மையா இல்லையா? சிவபெருமான் பெருமை சிவபெருமானுக்கே தெரியாதா? ஞாபகம் வருதுங்களா? தன் பெருமை தான் அறிய தன்மையற்கான சாகதோ, பெருமானுக்கு அவனை பத்தி அவனுக்கே முழுசா தெரியாது. எப்பேற்பட்ட ரகசியம் பாருங்க. அந்த மாதிரி உயிருக்கு தன்னை பத்தி தெரியுமா தெரியாதா, தன்னை அது அறியுமா அறியாதா அப்படின்னு கேட்டா, தனிப்பட அறியாது, இந்த கருவிகரணங்களோடு சேர்ந்து தன்னை ஓரளவுக்கு உணரும், சிவபெருமானோடு சேர்ந்து தன்னை ஓரளவுக்கு உணரும். இங்க இருக்கிறவர்கள் தன்னை அசத்தாகவே நினைச்சுக்கும், இந்த குழுவில் கூடி இங்க இருக்கும், அந்த குழுவோடு சேரும்போது அங்கே அப்படியே சேர்க்கும். இதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு தன்மை கிடையாது. ஆக அறியும் என்பது பதில், தனித்து அறியாது, அசத்தோடு சேர்ந்து அசத்தாக அறியும். இப்ப உயிரை தனியா அறிய முடியுமா? உடம்போடு கூடிய வழி அறிகிறோம். இப்ப எனக்கு சிவகுமார்னு பேருனா உடம்புக்கு பேரா உயிருக்கு பேரா? இது என்ன பெரிய குழப்பம் அறிவுறுப்படாது. உயிருக்குன்னா உயிருக்கு என்ன வடிவம் இருக்குது? உடம்புக்குதான் பேரு. இது இத்தனை வயசு இவ்வளவு உயரம் கருப்பு செவப்பு குண்டு ஒல்லி, உடம்புக்குதான் பேரு, உடம்புக்கு தான் பேர் வைக்கிறோம். ஆனா கூப்பிட்டா உடம்பு திரும்பாத உயிர் திரும்பாத, உயிர் இல்லாம உடம்பு மட்டுமா பார்க்கணும். ஆக இந்த உயிர் இந்த உடம்பால் அறியப்படுகிறது இந்த உலகத்துல, தன்னையும் அப்படித்தான் அதை அறிந்து கொடுக்கிறது. தனித்தறிய முடியுமா? சில பேர் சொல்லுவாங்க, என் ஆத்மா வெளியில போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து, எங்க போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க, வெளியில போச்சு அப்படியே போச்சு அப்படியே மிதந்துகிட்டே இருந்தேன், ஒரு சுற்று சுத்தி வந்து கிரிவலம் வந்துட்டு மறுபடியும் உள்ள வந்து போந்துகிட்டேன், நான் என்ன கூடு விட்டு கூடு போயிடறாடா? அந்த மாதிரி அறிகிறதெல்லாம் அறிந்து. ஆக உயிர் அசத்தோடு கூடி தன்னை உணரும், சத்தோடு கூடியும் தன்னை உணரும். அது கேள்விக்கு பதில் என்னன்னா, உணரும், தனித்து உணராது, சேர்ந்துதான். அதனாலதான் இரு திறன் தான், முத்திறன் கிடையாது. தனித்து உணர்ந்தான் முத்திறன், அதுல குழப்பம் வந்துடும். முற்பா தெளிவா இருக்குது இருதிறன், அதனோடு கூடி அதுவாகவும் இதனோடு கூடி இதுவாகவும் உணர்வு. அடுத்தது உண்மை அரு உருவாய் தோன்றி உடன் நில்லாது, தோன்றாது நில்லாது மனம் மனம் போல் தொக்கு தோன்றல். இனி முடிவுதான் யாது என்றால், அந்த ஆன்மாவின் உண்மைத்தன்மை என்பது சத்து அசத்து ஆகிய இரண்டும் போல் விளங்கி தோன்றி அந்த இரண்டோடு சமமாய் நிற்பது என்று முன்னே சொல்லிட்டேன். சத்து போலவோ அசத்து மாறியோ அதை பார்க்க முடியாது. சத்தோடு சேர்ந்து சத்தாகவும் அசத்தோடு சேர்ந்து அசத்தாகவும் இருக்கும், சார்ந்த பொருளின் வண்ணமாய் அடங்கி தோன்றும். எது போல? மலரில் மனம் போல. மலரில் மனம் தனியே தோன்றுங்களா? ஒரு பூ இருக்கு, வாசனை இருக்குதுன்னு சொன்னா பூ என்ன விலைங்க, வாசனை என்ன விலைங்க? பூ 15 ரூபாய்ங்க, வாசனை ஒரு 10 ரூபாய் போட்டுக்குங்க. இல்ல பூ 10 ரூபாய் வாசனை 15 ரூபாய் போட்டுங்கன்னா என்ன? பூ வேறு வாசனை வேறா? வாசனையை தனியே, பூ இல்லாமல் வாசனையை நுகர முடியுமா அனுபவிக்க முடியுமா? பூவோடு கூடிய வாசனை, உயிரை தனியே அறிய முடியாது. வாசனையை பூவை கொண்டு நுகர்வதைப் போல ஆன்மாவை அசத்து கொண்டோ சத்து கொண்டோ நுகர முடியும். என்ன அழகான பாவமே, ஒண்ணுமே பேச முடியாது இவர்கிட்ட. அரு உருவாய் தோன்றி உடன் இல்லாது, தனித்தனி அருவாகவோ உருவாகவோ தோன்றி நில்லாது. அங்க ஓன்னு போட்டுங்க, அருவோ உருவோ என தோன்றி நில்லாது. எப்படி நிற்கும்? மலர் மனம் போல் தொக்கு நிற்கும். தொக்குன்னா மறைஞ்சு, தொக்கு என்ற சொல்லுக்கு மறைதல், தொகையல் துவையல்னு சொல்றீங்க. அதுல புளி வைக்கிறீங்க, உப்பு வைக்கிறீங்க, பருப்பு வைக்கிறீங்க, அதனுடைய வடிவ நிறம்லாம் தெரியுதா? எல்லாம் கலந்து போகுது, அதுதான் தொகையல். தொகையினாலே மறைதல், ஓமத்தொகை, பவழவாய், பவழம் போன்ற வாய், அந்த போன்ற என்பது மறைந்து வந்தது. ஓமை மறைஞ்சு வந்த காரணத்தினால, ஓம உருப்பு மறைந்து வந்த காரணத்தினால ஓம தொகை. அப்ப தொகைனா மறைவு, அதுக்காக சொல்ல வர அந்த வார்த்தைக்காக. ஆக இவ்வாறு சார்ந்தத பொருளின் வண்ணமாக மாறுவது அவனுடைய இயல்பு. ஆக உயிர் சத்து அசத்து ஆகிய இரண்டையும் அறியும். அரு என்பது சத்தை குறிக்கும், உரு என்பது அசத்தை குறிக்கும். சத்து சுட்டி அறியப்படாது, அசத்து சுட்டி அறியப்படும். ஆகியனாலதான் அந்த பேர் வச்சாங்க, வேற ஒண்ணும் அதுல குழப்பத்துக்கு இடம் கிடையாது. அடுத்த நூற்பா, வெண்பா. வெண்பா மயக்கமது உற்றும் மருந்தின் தெரிந்தும் பெயர்க்கு உணர் நீ சத்து ஆகாய். இந்த உயிரை சத்துன்னு சொல்லலாமான்னு கேக்குறாங்க. ஏன் இத சத்துன்னு சொன்னா என்ன தப்பு? ஏன் இத சிவத்தோட சேர்த்து வைக்கிற அறிவு இருக்குது இல்ல? அது கொஞ்சம் அறிவா இருந்தா என்ன, அதிக அறிவா இருந்தா என்ன? அறிவு அறிவு தானே. 60 மார்க் மேல 99 மார்க் எடுத்தா என்ன, 61 மார்க் எடுத்தா என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என் பையன் பாஸ் பண்ணிட்டானுவா? அந்த பையன் 99 100 எடுத்திருக்கோம், இந்த பையன் 61 எடுத்திருக்கோம், 60 எடுத்திருக்கோம், இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். அறிவு அறிவு தானே. ஏன் இது அறிவு லிஸ்ட்ல சேர்த்தா என்ன, நீங்க ஏன் 3வது ஆளா உருவாக்குறீங்க என்று கேட்டா அதுக்கு பதில் சொல்றாரு, மயக்கமது உற்றும். இந்த கருவிகரணங்கள் செயல்படாமல் போனால் இதுக்கு எதுவுமே விளங்காது. விளங்குமா? காது கேட்கலன்னு வச்சுங்க, எதிர்த்துகிறதும் பேசிக்கிட்டே இருக்கிறது. யாரோ சிரிச்சு பேசின போச்சு, சில பெரியவங்க எதிரில சிரிச்சு பேசப்படாது, மொடமொடமும் பேசப்படாது. அவர் பாட்டு உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு போறாங்க தாத்தா. இந்த பசங்க யாரோ ரெண்டு பேர், கணவன் மனைவியா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், அக்கா தங்கச்சியா இருக்கலாம், பேரம் பேச்சியா இருக்கலாம், இது ரெண்டும் கூடிக்கிட்டு அந்த பக்கம் தப்பி தவறி பேசும்போது திரும்பி பார்த்தாலோ, திரும்பி பார்த்துட்டு பேசினாலோ, சிரிச்சாலோ போச்சு. என்ன பத்தி தான் பேசுறீங்க? கட்டாயம் அவரை பத்தி கிடையவே கிடையாது. பேசிக்கிட்டீங்களே அவருக்கு பயங்கரமா போகும். வள்ளுவர் சொல்றாரு, திருவள்ளுவர் சொல்ற இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த மாதிரி பெரியவங்க கிட்ட வச்சுக்காதீங்க. செவி சொல்லும் வயசானவர் இருக்காரு, காது கேட்காது, எதை பேசினாலும் அவரை பேச தான் நினைச்சுக்குவாரு. எப்பா சிரிச்சு பேசாதீங்கப்பா, ரகசியமா பேசிக்காதீங்கப்பா, கிசு கிசுன்னு பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியா. அப்ப காது கேட்கலாம், யார் எது பேசினாலும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு ஒரே மயக்கமா, நம்மளை பத்தி பேசுறாங்களோ, யாரை பத்தி பேசுறாங்களோ, பாராட்டி பேசுறாங்களா, திட்டி பேசுறாங்களா? சில பேர் சிரிச்சுக்கிட்டே திட்டுவாங்க, சில படத்தை நம்ம சிரிச்சுக்கிட்டே திட்டுவாங்க. கண்ணா பண்ணு ஒண்ணும் புரிஞ்சுக்க முடியாது. நாங்க காது இந்த கதி, கண்ணு எதை சொல்ல வேணாம். இந்த கண்ணு தெரியாதவங்க எல்லாம் என்ன பாடுபடுவாங்கன்னு சுந்தரர் எழுதி வைப்பாரு. கிளம்பி வரும்போது திருவன் பாக்கத்தெல்லாம் வந்து அந்த போலை கொடுத்தா தூக்கி போட்டு, கண்ணை கேட்டா போலை கொடுக்குற அடப்பாயான்னு தூக்கி போட்டு, அது பாவம் பெருமாள் ரிஷபவாகனத்தில் அந்த கொம்பு வேற உடச்சிட்டு படாத பாடுபட்டுனா திருவன் பாக்கம், அது கதைகள்லாம் நமக்கு தெரியும். இப்படி எல்லாம் சுந்தர் படுத்திட்டு போவார், கண்ணு தெரியாத கதையெல்லாம் ரொம்ப எழுதி வைப்பார். ஆகினால அது சொல்லவே வேணாம். அப்ப கருவி கரணங்கள் எல்லாம் செயலிழந்து போகிற பொழுது அல்லது அவை உதவி செய்யாத பொழுது நம்மால் கருத்தை பிறர் கருத்தை புரிந்து கொள்ளவோ நம் கருத்தை வெளியிடவோ ஆற்றல் இல்லாதவர்களாக ஆகி விடுகிறோம். அப்ப நம்முடைய நிலை ஒரு மயக்க நிலை, ஒரு தேக்க நிலை, ஒரு குழப்ப நிலை. அதான் மயக்கமதுற்றும். சில பேருக்கு பசி மயக்கம் வரும், சாப்பாடு போட்டா மயக்கம் போயிடும். அவனுக்கு என்னடா பிரச்சனைனா, பசிக்கு மருந்து சாப்பாடு தான், சாப்பாடு தான் பிரச்சனை. அதான் நோய் எது பசி, பசிக்கு மருந்து எது சாப்பாடு. அந்த மாதிரி இந்த மயக்கத்துக்கு, இந்த மயக்க நோய்க்கு எது மருந்துன்னு கேட்டா கருவி கரணங்கள். அது உடனே கருவி கிடைக்கிறது. காது கேட்காதவருக்கு மிஷின் வாங்கி மாட்டியாச்சு, கண்ணு தெரியாதவருக்கு கண்ணாடி வாங்கி போட. இப்ப பேசு, ஆடா என்ன பத்தியே பேசுறது, இப்ப பேசு. புது மிஷின் போட்ட தெரியும், இப்ப எல்லா வயலும் காதல மாட்டின்னு தெரியறான். இவன் வந்து எப்பவும் கேக்குறானா, எதிரில் இருக்கிறவங்க பேசுறானா, உண்மையிலேயே காது கேட்காத பிரச்சனையே கிடையாது. மாப்பிள்ள காதல் கேட்டா அது எந்த மிஷின் கிடையாதுங்க, அது என்ன ப்ளூடூத் அப்படிங்கிறான். ப்ளூடூத்தும் ஒரு மாதிரி தாங்குது, மிஷினும் ஒரு மாதிரி தாங்குது, காது கேட்காத மிஷினும் ஏதோ ஒண்ணு. அவங்க நேரம் பையனுக்கு பொண்ணு அமையிறது, இதை வச்செல்லாம் கண்டுபிடிக்க முடியாது இந்த காலத்துல. அது கூலர்ல போறான், அதுவும் சென்னையில போய்கிட்டு இருக்கான், பலத்து சத்தம் சிக்னல் எது, பின்னால ஆரன் அடிக்கிறான்னு காதல மாட்டிட்டு பேசிக்கிட்டும் பாட்டு கட்டணும் போய்கிட்டு இருக்காங்க. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இந்த உலகம் ரொம்ப நெருக்கடியான நிலையா இருக்குது. எதுக்கு சொல்றேன், கருவிகரணங்களுடைய தொடர்பு இல்லாத பொழுது கருத்தை வெளிப்படுத்தவோ உருவாக்கவோ முடியாமல் இந்த ஆன்மா தவிக்கிறது. மயக்கம் அது உற்று, மயக்கம் உற்று அதுக்கு அர்த்தம் கிடையாது. அது அவன் அப்படின்ற சில சொற்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து வரும். அதுக்கு பெயர் பகுதி பொருள் விகுதியும்பா. அண்ணனானவன் தம்பிக்கு மூத்தவன், அற்புதமான கண்டுபிடிப்பு. அண்ணனானவன் தம்பிக்கு மூத்தவன், அங்க ஆனவன்லாம் ஆரம்பிக்க முடியாது. அண்ணன் தம்பி. திண்ணையானது தெருவில் உயர்ந்தது, தெருவை விட திண்ண உயரமா இருக்கும். மேற்காவது கிழக்கே நின்று பார்த்தால் அது தெரியும். மயக்கமடைந்து கல்வி கரணங்கள் இல்லாவிட்டா குழப்பம் அடையும். மருந்தின் தெளிந்தும் கல்வி கரணங்களாக அந்த மருந்து அந்த நோய்க்கு மருந்து கிடைச்சது போட்டு அதனால தெளிவு. அப்ப கல்வி கரணங்களுடைய தொடர்பு இல்லாவிட்டால் இந்த அஞ்சு பொறிப்புறங்கள் வேலை செய்யாவிட்டால் ஒண்ணும் கிடையாது, போயிடுது. வயது சென்றது, வாய்ப்புகள் உதிர்ந்தது என்றானே. எனது புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவு அழுந்திட்டு அறிமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் இல்லைங்களா. பலமந்தம் அளவார்கள் நடமாடம் உழவதிரம் என்றி சிலமந்தி அளமந்து மலமேறும் உருவாக்கும் திருவையாறு. அப்ப என்ன ஆகுது, ஐந்து பொறிகள் படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே ஆக அதுக்கு தொடர்பு இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. அப்ப இது அறிவுடையதா, கண்ணும் காதும் இல்லைன்னா என்னன்னு புரிஞ்சிக்க கூடிய ஆற்றல் கிடையாது. இதுக்கு பேருதான் அறிவு. யார் இது, யார் யாருக்கு இந்த பேர் வச்சது அறிவுன்னு அப்படின்னு கேட்கிறாங்க. மயக்கமதொற்றும் மருந்தின் தெளிந்தும் பெயர்த்து உணர்ந்தி. யார் நீ எப்படி புரிஞ்சுக்கிற, மாத்தி மாத்தி புரிஞ்சுக்கிற. சில பேர் சொன்னாலே காதல சரியா போட மாட்டாங்க, தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறோம். பெயர்த்து உணர் நீ, நீ எதில் சேர்த்திக்க, சத்து ஆகாய் பேசில் நீ சத்து என்கிற லிஸ்ட்ல வரமாட்டே. ஆக துணை உள்ள பொழுது மயக்கம் நீங்கி இருக்கிறாய், அந்த துணை கருவிகள் இல்லாத பொழுது குழப்பமடைந்து இருக்கிறாய். இப்படிப்பட்ட உன்னை, ஒரு தன்மையாக இல்லாமல் மாறி மாறி இருக்கக்கூடிய உன்னை சிவனுக்கு சமமாக சத்தாக சொல்ல முடியுமா, முடியாது. சரி அடுத்த பகுதி, அசத்தும் மலை. சரி போய் போது சத்துல சே கட்டி போறாங்க, அசத்துலயாவது. சில பேர் பாத்தீங்கன்னா வேலைக்கு போவா, எப்பா இதுக்கு வந்து எம்ஏ படிச்சிருக்கணும், நீ பிஏ தான் படிச்சிருக்கிற, இதுக்கு நீ தகுதி இல்லை, போய் வாங்கறான். அதெல்லாம் ஒரு நியாயம் இருக்குது. இன்னொரு கடையில ஏதோ தண்ணி பாட்டில் மட்டும் கொண்டாந்து வைங்க, தரையை பெருக்கி விடுங்கன்றான். அசத்தும் அடையே நீ அறிந்து செய்வினைகள் நீ அன்றி வேறு அசத்து தான் அறிந்து துய்யாமை அசத்தும் அடை. நீ அறிந்து செய்வினைகள், நாம செய்கிற செயல்லாம் நாம் அறிந்து செய்கிற செயல்கள். நாம சொல்லுவோம் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எழுதுவாங்க, அதெல்லாம் வேற விஷயம். எல்லா செயலும் நாம அறிந்துதான் செய்யணும். ஒன்னு ரெண்டு நடந்து போகும்போது ஏதோ எறும்பு காலில் மாட்டி இறந்து போறது சாதாரண விஷயம். பெரும்பாலான விஷயங்கள் நமக்கு தெரியுது, அல்லது முறையாக நம்ம தெரிஞ்சுக்கலன்னு வேணா சொல்லலாம். நாம் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனைக்கும் நாம தான் பொறுப்பு, வேற ஒருத்தர் மேல பழி சொல்லக்கூடாது. இந்த கதையெல்லாம் சொன்னா மட்டும் நீங்க ஆகாந்த புராண கதைகளை ஏத்துக்கிறீங்க. திருமறை காட்டுல விளக்கு எரிகிற பொழுது எண்ணெயை குடிக்கலான்னு போன எலி திரிய தூண்டிவிட, அது எண்ணெய் குடிக்கிறதுக்காக தள்ளிவிட, அது சுடர் விளக்காயினும் தூண்டு போட வேண்டும் மாதிரி அது பிரகாசமா எரிய அடுத்தடுத்து அவனுடைய முயற்சியில இப்படியாக அந்த திரியானது சுடர் விட்ட காரணத்தினால உடனே அவருக்கு சிறந்த பிறப்பு, மாபலி சக்கரவர்த்தியாக அவர் பிறக்கிறார்னு சொல்றீங்க. நீ செய்யற வேலைக்கு நீதான் பொறுப்பு, அவங்க காரணம், இவங்க காரணம், அது காரணம், இது காரணம் சொல்லாதீங்க. அதுதான் இங்க சொல்றது. நீ அறிந்து செய்வினைகள் நீ என்று உன தவற வேறு அசத்து தான் அறிந்து துய்யாமை அசத்துமலை.